ஓம் சிவாய நமஹ். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ, 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 சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதரில் உத்தரகண்டம் அதாவது பிற்பகுதி, அத்தியாயம் 1 முதல். சூத உவாச: நம சமஸ்த சம்சார சக்ர ப்ரமண ஹேதவே கௌரி குஜ தடத்வந்த குங்குமாங்கித வக்ஷசே. சூதர் கூறுகிறார், எந்த இறைவர் உலகியலான சம்சாரம் என்கிற சுழற்சி நிற்காமல் தொடர்ந்து சுழல காரணமாக இருப்பவரோ, சமஸ்த சம்சார சக்கர பிரமண ஹேதவே, இவருடைய திருமார்பு இறைவியான பார்வதி பிராட்டியின் கௌரியின் திருமுலை தடமார்பில் விளங்குவதால் குங்குமத்தால் அடையாளம் செய்யப்பட்டதாக விளங்குகிறதோ, அந்த இறைவரான உமேருபாகனுக்கு வணக்கம். உபமன்யு சிவபெருமானிடம் வரங்கள் பெற்ற நிகழ்ச்சியினை விளங்கக் கூறிய வாயு பகவான், மத்தியான வேளையில் அதாவது நடுப்பகலில் செய்ய வேண்டிய மாத்தியான்மிக முதலிய கர்மானுஷ்டானங்களை செவ்வரே நிறைவேற்ற எண்ணம் கொண்டு தாம் கூறி வந்த கதையை இடையில் நிறுத்திக் கொண்டு எழுந்திருந்தார். அது சமயம் நைமிசாரண்யவாசிகளான மற்ற மகரிஷிகள் அனைவரும் ஒன்று கூடி அடுத்ததாக நாம் எந்த விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்பதை நிச்சயித்துக் கொண்டு எழுந்திருந்து நடுப்பகலில் செய்ய வேண்டிய தங்களது அனுஷ்டானங்களை செவ்வனே முடித்தனர். பின் வாயுதேவர் திரும்பி வந்தது கண்டு அவர்களும் அங்கு வந்து அமர்ந்தனர். தமது அனுஷ்டானங்களை முடித்து வந்த ஆகாயத்திலிருந்து பிறந்த வாயு பகவான், அதாவது ஆகாசாத் வாயு என்பது உபநிடதம், ஆகாயத்திலிருந்து பிறந்த வாயு பகவான் முனிவர்கள் அனைவரும் வந்து அமர்ந்துள்ள பெரிய அவையில் தனக்கென்று போடப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து ஸ்ரீ பரமசிவனாரது விபூதிகளை அதாவது பெருமைகளை மனதில் நினைந்த வண்ணம், எந்த இறைவன் அனைத்தும் அறிந்தவரோ குறைவற்றவரோ தேவர்க்கும் தேவரோ அந்த சிவபெருமானை நான் சரணமடைகிறேன், அவருடைய பெருமைகள் அன்றோ சராசரங்களாகிய இந்த உலகமாக பரவியுள்ளது என்று கூறி பேசத் தொடங்கினார். வாயுதேவரது அழகிய இனிய சொற்களை கேட்ட பாவங்கள் அறியாத முனிவர்கள் சிவபரம்பொருளின் பெருமைகளை முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று எண்ணி கேட்கலானார்கள். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, பால் வேண்டுவன தவம் இயற்றி அனைத்து செல்வங்களையும் வரமாக பெற்ற பெரும் தவசியான உபமன்யு முனிவரது சரித்திரத்தை கேட்டோம். நாங்கள் முன்பு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், என்ன தெரியுமா? முன்பொரு காலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தௌமியரின் பெரிய தமையனானாகிய உபமன்யு முனிவரை சந்தித்து அவரது சொற்கேட்டு பாசுபத விரதத்தை செய்து பெரும் மெய்யறிவை பெற்றார் என்று கேட்டிருக்கிறோம். உயர்ந்த அந்த பாசுபத விரதத்தை பற்றிய மெய்யறிவை ஸ்ரீ கிருஷ்ணன் எவ்வாறு பெற்றார்? தயவு செய்து கூற வேண்டுகிறோம். வாயுதேவர் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் இச்சையினாலேயே திரு அவதாரம் செய்தவர். ஆனால் இந்த மனித பிறவியோ தூய்மையற்றதுதான். இருப்பினும் உலகில் தர்ம நெறிகளை கடைபிடிக்க வேண்டுவதற்கு இவ்வுடல் மிகவும் தேவையல்லவா? சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். ஆகவே அதை வேதநதி கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டார். தனக்கு மகப்பேறு கிடைக்க வேண்டி தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக உபமன்யு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு பல்லாயிரம் முனிவர்கள் உபமன்யு முனிவரை தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் அம்முனிவரை தரிசித்தார். அம்முனிவரது திருமேனியோ திருநீற்றால் ஒளிவீசிக் கொண்டிருந்தது. நெற்றியிலே 3 பட்டையாக திருநீரு, கழுத்திலே ருத்ராட்ச மாலைகள், தலையிலே சடைமுடி, வேதமானது சாஸ்திரங்கள் சூழ விளங்குவது போலவே உபமன்யு முனிவரும் சீடர்களால் சூழப்பட்டிருந்தார். அவர் அமைதியாக சிவ தியானத்தில் லயித்திருந்தார். இவ்வாறு காட்சி தரும் உபமன்யு முனிவரை ஸ்ரீ கிருஷ்ணன் வணங்கினார். ஸ்ரீ கிருஷ்ணனின் திருமேனி புலகாங்கிதம் அடைந்தது. மும்முறை முனிவரை வலம் வந்தார். பின் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் தலை வணங்கி அவரை துதித்தார். முனிவரது திருக்கண்ணோக்கு பட்டவுடன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானது உலகியல் மலம் நீங்கியது. பகவான் துயரானார். அப்பொழுது முனிவர் அக்னிர்தி பஸ்ம முதலிய அதர்வசிர உபநிடத மந்திரங்களை ஓதி அவரது திருமேனி முழுவதும் திருநீற்றை பூசினார். பின் 12 மாதங்கள் செய்ய வேண்டிய பாசுபத விரதத்தை செய்வித்தார். பின் சிவபரம்பொருளின் உயர்ந்த பாசுபத ஞானத்தை அவருக்கு உபதேசித்தார். அச்சமயம் முதல் பாசுபத விரதத்தை முறைப்படி கடைபிடித்து ஒழுகும் முனிவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை சூழ்ந்திருக்கலானார்கள். பின் தெய்வீக சக்திகள் அனைத்தும் பெற்றிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் குருவின் அனுமதியை பெற்று தனக்கு பிள்ளை வரம் வேண்டி உமையொருபாகனான இறைவரை பூஜிக்க மனங்கொண்டு தவம் செய்யலானார். தவம் ஒரு வருடம் ஆயிற்று. இதனால் பெருமகிழ்ச்சி கொண்ட உமையொருபாகனான இறைவன் தன் சிவகணங்கள் சூழ ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு திருக்காட்சி அளித்தார். வரமளிக்க வந்துற்ற சுந்தரரான சிவபெருமானைக் கண்டு நெடுஞ்சான் கிளையாக வீழ்ந்து வணங்கி இரு கைகள் கூப்பிய வண்ணம் துதிக்கலானார். அவரது திருவருளால் ஒரு மகனையும் பெற்றார். தமத்திற்கு மகிழ்ந்த இறைவர் அருளித்த திருக்குமாரன் அல்லவா? ஆகவே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் மனைவியான ஜாம்பவதிக்கு பிறந்த இக்குழந்தைக்கு சாம்பன் என திருப்பெயர் சூட்டினார். அனைத்து சக்திகளையும் பெற்றவரான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உபவன்னி முனிவரிடமிருந்து சிவஞான செல்வத்தையும் சிவபரம்பொருளிடமிருந்து குழந்தை செல்வத்தையும் பெற்றார். இதுவரை நீங்கள் கேட்ட சந்தேகத்தை விளக்கினேன். எவன் ஒருவன் இச்சம்பவத்தை தினமும் சொல்கிறானோ கேட்கிறானோ அல்லது கேட்கும்படி செய்கிறானோ அவன் ஸ்ரீ விஷ்ணுவின் மெய்யர்வை பெறுகிறான். அவரோடு ஆனந்தமாக வாழ்கிறான். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, பாசுபத ஞானம் என்பது என்ன? பகவான் சிவபிரானை பசுபதி என்று அழைக்க காரணம் என்ன? ஸ்ரீ கிருஷ்ண பகவானோ எச்செயலையும் எளிதில் முடிக்கும் திறன் பெற்றவர். அவர் உபமன்யு முனிவரிடம் எவ்வாறு என்ன கேட்டார்? வாயுதேவரே, தாங்களும் இறைவரது என் மூர்த்திகளில் ஒன்றானவர். ஆகவே தாங்கள்தான் எங்கள் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும். இக்கேள்விக்கு உரித்தான விடையை கூற மூலகங்களில் தங்களைத் தவிர வேறொருவர் எவரும் திறமை பெற்றவர் இல்லை. இதை கேட்ட வாயுதேவர் சிவபிரானை மனதில் தியானித்து விடையளிக்கலானார். வாயுதேவர் கூறுகிறார், மகர்ஷிகளே, முன்பொரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணராக திரு அவதாரம் செய்த ஸ்ரீமன் நாராயணன் தன் இருக்கையில் அமர்ந்திருக்கும் உபமன்யு முனிவரை வணங்கி இக்கேள்வியை கேட்டார். ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், பகவானே, முன்பொரு சமயம் சிவபிரான் தன் மனைவியான பார்வதி பிராட்டிக்கு பாசுபத ஞானத்தையும் தனது விபூதிகளை பற்றியும் உபதேசித்தாராமே, அதை அவ்வாறே கேட்க விரும்புகிறேன். சிவபிரான் பசுபதி என்று எப்படி ஆனார்? பசு என்பது எது? அப்பசுக்கள் எந்த பாசங்களால், அதாவது தலைகளால் கட்டுண்டு தவிக்கின்றன? பின் அத்தலைகளில் இருந்து எவ்வாறு விடுதலை அடைகின்றன? இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கேட்கவே உபமன்யு முனிவர் இறைவரையும் இறைவியையும் மனதில் தியானித்த வண்ணம் ஸ்ரீ கிருஷ்ணனது கேள்விகளுக்கு விடை கூறலானார். உபமன்யு கூறுகிறார், தேவகி குமாரனே, பிரம்மதேவர் முதல் தாமரங்கள் வரையிலான உலகியருக்கு கட்டுப்பட்ட அனைத்து சராசர ஜீவராசிகளுக்கும் பசுக்கள் எனப்படும். அனைத்து சராசர ஜீவராசிகளும் பசுக்கள் எனப்படும். இவை அனைத்தும் சிவபிரானது இறையாண்மைக்கு கீழ்ப்படிந்தவை ஆதலால் சிவபிரானை பசுபதி என்கின்றனர். பசுபதியான சிவபிரான் பசுக்களான ஜீவராசிகளை மும்மலங்கள் மாயை முதலிய தலைகளான பாசங்களால் கட்டுவிக்கிறார். பக்தியோடு அவரை ஆராதிக்க அவர் தானே அந்த ஜீவராசிகளை தலைகளில் இருந்து விடுவிக்கிறார். 24 தத்துவங்களும் மாயையின் குணமும் செயலுமே ஆகும். இவற்றைத்தான் விஷயம் என்கிறோம், அதாவது உலகியல் நுகர்பொருட்கள் என்கிறோம். இவைதான் ஜீவர்களை தளைக்கும் பாசங்களான தலைகள். சிவபிரான் தான் பிரம்மதேவர் முதல் புழு பூச்சி வரையிலான அனைத்து பசுவர்க்கங்களையும் இத்தலைகளால் பிணைத்து அதன் மூலம் உலகியல் காரியங்களை செய்கிறார். இவ்விறைவரது ஆக்கியினாலேயே, அதாவது கட்டளையினாலேயே, பிரகிருதியான மாயை ஜீவர்களுக்கான புத்தியை தோற்றுவிக்கிறார். புத்தி அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த அகங்காரம் அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் தேவதேவரான சிவனது கட்டளையால் 5 அறிவு புலன்களையும் 5 செயற்புலன்களையும் மனதையும் 5 தன்மாத்திரைகளையும் உண்டு பண்ணுகிறது. அதாவது ஞானேந்திரிய கர்மேந்திரிய அந்தக்கரண அதன் தன்மாத்திரைகளை உண்டு பண்ணுகிறது. அந்த தன்மாத்திரைகள் இறைவரது கட்டளையின் தூண்டுதலால் 5 பூதங்களை தோற்றுவிக்கின்றன. இந்த 5 பூதங்களை பிரம்மதேவர் முதல் பூண்டு வரையிலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் உடலை தோற்றுவித்து செயல் செய்ய வேண்டிய நிச்சய புத்தியை தந்து யான் எனது என்கிற அபிமானமான அகங்காரத்தை தருகிறது. சித்தம், அதாவது மனம், சிந்திக்க செய்கிறது. மனம் சங்கல்ப விகல்பமான இதை செய் இதை செய்யாதே என்கிற எண்ணத்தை தருகிறது. காது முதலிய அறிவி புலன்கள் சப்தம் முதலிய விஷயங்களை அறிகின்றன. இறையருளால் அவ்விந்திரியங்கள் ஒவ்வொன்றும் தனக்குறித்தான விஷயத்தை மட்டும்தான் வாங்கிக் கொள்ளுகின்றன. கண் பார்க்கும் கேட்காது, மூக்கு முகரும் பார்க்காது. இதை போல வாக்கு முதலியன சொற்புலன்கள், அதாவது கர்மேந்திரியங்கள், அவையும் தனக்கான கர்மத்தை மட்டும்தான் செய்யும். சப்தம் முதலியன கிரகிப்பதையே வாக் முதலியன செயலாக்குகின்றன. இவை இறைக்கட்டளையை மீறி செயல்பட முடியாது. சிவனாரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தல்லவோ ஆகாயம் எங்கும் பறந்து விரிந்து ஜீவராசிகளுக்கு தங்குவதற்கு இடம் தருகிறது. வாயுவான காற்று பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கிற ஐந்து பெயர்களை கொண்டதாகி பிரபஞ்சத்தின் உள்ளும் புறமும் விரிந்து அனைத்து உலகங்களையும் இயக்குகின்றது. அக்னி தேவர்களுக்கான அக்னி, தேவர்களுக்கான அவி உணவையும், அதாவது ஹவ்யம், கவ்யம் எனப்படும் உணவை பெறும் பித்ருதேவதைகளுக்கு கவ்ய உணவையும் அவரவர்களிடம் கொண்டு சேர்க்கிறார். இந்த அக்னிதான் மனிதர்களுக்கான உணவை சமைத்தலான செயலை புரிகிறார். நீர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிரை அளிக்கிறது. அதன் மூலம் அகில உலகத்தையும் காத்தருள்கிறது. தேவர்களும் சிவபிரானது கட்டளையையும் மீற முடியாது. அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தே இந்திரனும் தேவர்களை காப்பது, அசுரர்களை அழிப்பது, மூலகங்களையும் ரட்சிப்பது ஆகியனவற்றை செய்கிறான். வருணன் நீரின் இயற்கை நிலையை காத்தல், மக்களை நீர் தந்து அருளல், தண்டிக்கப்பட வேண்டிய ஜீவன்களை தன் வருணவாசத்தால் பிணித்தல் ஆகியன செய்கிறான். செல்வத்திற்கு அதிபதியான யக்ஷராஜரான குபேரன் ஜீவராசிகள் செய்துள்ள நற்செயல்களுக்கு ஏற்ப செல்வச் செழிப்பையும் சான்றோர்களுக்கு செல்வம் மற்றும் மெய்யறிவையும் தருகிறார். ருத்ரனான ஈஸ்வரன் தீயோர்களை அடக்குகிறார். ஆதிசேஷன் தன் தலையால் இவ்வுலகை தாங்குகிறார். இந்த ஆதிசேஷனைத்தான் ஸ்ரீமன் நாராயணனது தாமசமூர்த்தியான ருத்ரன் என்கின்றனர். உலகில் பிரளயத்தை தோற்றுவிப்பவர் இவர்தான். பிரம்மதேவர் உலகங்களை படைக்கிறார் மற்றும் தனது வேறு மூர்த்திகள் வாயிலாக காத்தலையும் அழித்தலையும் செய்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் தனது மூன்று விதமான மூர்த்திகள் மூலம் உலகத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை நடத்துகிறார். காலமே அனைத்தையும் படைக்கிறது, காத்துருள்கிறது, அழிக்கிறது. இவை அனைத்தும் மகா காலனான சிவனாரது கட்டளையை ஏற்றுத்தான் செய்கின்றன. சூரிய பகவானும் சிவனாரது கட்டளையை ஏற்றுத்தான் தனது அம்சங்கள் மூலம் உலகை காக்கிறார். தனது கிரணங்கள் வாயிலாக மழைக்கு கட்டளையிடுகிறார். தானே விண்வெளியில் மேகங்களை தோற்றுவித்து மழை பெய்விக்கிறார். இளம் பிறை அணிந்த சிவபிரானது கட்டளைக்கு ஆட்பட்டு சந்திரன் மூலிகைகளையும் பயிர்களையும் போஷிக்கிறார். நிலமுடியால் மக்களை மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறார். தேவர்களுக்கு தனது அமுதக்கலைகளை அருந்த அளிக்கிறார். ஆதித்யன், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள், ஏழு மருத்துக்கள், விண்வெளியில் உலாவரும் ரிஷிகள், சித்தர்கள், நாகர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழுபூச்சிகள், தாவரங்கள், நதிகள், கடல்கள், மலைகள், வனங்கள், ஏரிகள், குளங்கள், ஆறு அங்கங்களோடு கூடிய வேதங்கள், சாஸ்திரங்கள், மந்திரங்கள், வைதிகமான துதிகள், வேள்விகள் முதலியனவும், காலாக்னி முதல் சிவன் வரையிலான 14 புவனங்கள், அதன் மன்னர்கள், எண்ணில் அடங்கா பிரம்மாண்டங்கள், அதை சுற்றியுள்ள ஆவரணங்கள் அதாவது மறைப்புகள், முக்காலங்கள், திசைகள், காலத்தின் பலவிதமான அம்சங்களான கலை முதலியனவும், மேலும் இப்பிரபஞ்சத்தில் காணப்படுவதும் கேட்கப்படுவதுமான அனைத்து வஸ்துக்கள் ஆகியனவும் சிவனாரது அருட்கட்டளையினாலேயே இயங்குகின்றன. இவ்வளவு ஏன்? சிவனாரது அருட்கட்டளையினால்தான் இங்கு நிலம், மலைகள், மேகங்கள், கடல்கள், நட்சத்திர கூட்டங்கள், இந்திரன் முதலிய தேவர்கள், அசையும் அசையாதனமான ஜடப்பொருள்கள், உயிருள்ளவை ஆகிய அனைத்து ஜீவராசிகளும் நிற்கின்றன. கிருஷ்ணா, முன்பொரு சமயம் வேதத்தின் முகம் எனப்படும் பிரணவத்தின் மூலம் நான் கேட்டதை, அதாவது சிவனாரது கட்டளை பற்றியதை, வியத்தற்கு உரியதை இதோ நான் கூறுகிறேன், கேள். முன்பொரு காலத்தில் இந்திரன் முதலிய தேவர்கள் நானே அசுரர்களை வென்றேன் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியே மாறுதட்டி கொண்டனர். அப்பொழுது சிவபிரான் தன் சொரூபத்தை மறைத்துக் கொண்டு உருவமும் அருவமும் இல்லாத ஓர் அருவுருவமாக, அதாவது யக்ஷனாக அவர்கள் முன் தோன்றினார். அந்த யக்ஷ உருவம் தேவர்கள் முன்னிலையில் ஒரு துரும்பை போட்டு, இதை எவர் ரூபமற்றதாக அழிந்ததாக செய்கிறாரோ அவரே தைத்தியர்களை வென்றவர் என்றது. இதை கேட்டு விகுண்ட இந்திரன் அத்துரும்பை எடுக்க முனைந்தான். ஆனால் மனதினால் கூட அதை அசைக்க முடியவில்லை. வஜ்ரப்படையை ஏவினான். அது முனைமழுங்கி வீழ்ந்தது. இது கண்டு மற்ற லோக பாலகர்கள் அனைவரும் தங்கள் படைக்கலன்களை ஏவினார். அப்பொழுது ஊழித்து எழுந்தது, புயல் அடித்தது, உடிக்காலம் போல் கடல்கள் பொங்கின, அப்படைக்கலங்கள் அனைத்தும் தம் வலிகளந்தன. அப்பொழுது இந்திரன் அந்த யக்ஷனை பார்த்து, தாங்கள் யார் என்று கேட்க, உடனே அது மறைந்தது. அவ்வமயம் விண்வெளியில் சர்வாபரண பூடிதையாக இவமான் செல்வமான உமையம்மை தோன்றினாள். வியந்த தேவர்கள் அவளை வணங்கி, தாயே, இந்த யக்ஷன் யார் என்று கேட்டார்கள். தேவியும் சற்றே புன்முறுவல் பூத்த வண்ணம், உங்கள் கண்களுக்கு புலப்படாதவர் அவர். அவரால் தான் அனைத்து ஜீவராசிகளையும் கொண்ட இந்த சம்சார சக்கரம், அதாவது உலகியல் சக்கரம் சுழன்று வருகிறது. அவர்தான் முதலில் உலகை படைத்தவர். அழித்து அருள்பவரும் அவரேதான். அவரை நியமிப்பவர், அதாவது அவருக்கு கட்டளையிடுபவர் எவருமே இல்லை. அவர்தான் அனைத்துக்கும் கட்டளையிடுகிறார். இதை கேட்ட தேவர்கள் ஆணவம் அடிந்து வியந்து தத்தமது உலகங்களுக்கு சென்றனர். உபமன்யு கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, சிவனாரது திருமேனிகளால் இப்பிரபஞ்சம் இவ்வாறு எங்கும் பரவியுள்ளது என்பதை கூறுகிறேன், கேள். சிவபிரானது ஐந்து திருமேனிகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேசன், சதாசிவன் ஆகியவர்களாலேயே இவ்வுலகம் பரவியுள்ளது. இவை தவிர இன்னும் 5 திருவேணிகள் உண்டு, அவற்றை 5 பிரம்மங்கள் அதாவது மந்திர ரூபமானவை என்பர். அவையும் எங்கும் பறந்துள்ளனவே. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற இவ்வைந்தும் சிவபிரானது 5 பிரம்மமூர்த்திகளாகும். சிவபிரானது மூர்த்திகளின் முதன்மையானதும் உயர்ந்ததுமான ஈசானம் என்னும் முகூர்த்தம் பிரகிருதியான உலகியலத்திற்கும் க்ஷத்ரஜ்ஞனை வியாபித்திருக்கிறது. தத்புருஷமூர்த்தம் மூர்த்தம் தத்புருஷ மூர்த்தம் குணங்களுக்கு நிலைகளனான போக்கியமான அதாவது துய்ப்பதற்கு உகந்ததான அத்யத்தம் என்கிற பிரகிருதி என்பதில் நிலை கொண்டுள்ளது. பினாகம் என்னும் வில்லை ஏந்திய சிவபிரானின் வணங்கத்தக்க அகோரம் என்கிற மூர்த்தம் தர்மம் முதலிய 8 அங்கங்களோடு அதாவது பகுதிகளோடு கூடிய புத்தி தத்துவத்தை தனக்கு அதிஷ்டானமாக கொண்டுள்ளது. வாமதேவம் என்கிற மூர்த்தி ஆகமங்களை அறிந்த வித்வான்களால் அகங்காரம் என்பதன் நிலைகளம் என்கின்றனர். சத்யோஜாதம் என்கிற மூர்த்தி மனதின் அதிஷ்டானம் அதாவது மனதின் நிலைக்கள். ஈசானம் என்பது செவிப்புலன், வாக்கு, ஒலி மற்றும் எங்கும் பறந்துள்ள ஆகாய தத்துவத்தின் தலைவர் என்பது சான்றோர்கள் கூற்று. தத்புருஷம் என்கிற மூர்த்தம் தோல், கைகள், தொடு உணர்ச்சி முதலியன கொண்ட வாயு தத்துவத்தின் அதிகாரி என்பது புராணங்களின் கருத்துக்களை நன்கறிந்த புலவர்களின் கருத்து. அகோரம் என்கிற மூர்த்தி கண்கள், கால்கள், உருவம் மற்றும் அக்னி தத்துவத்தின் அதிஷ்டானம் என்கின்றனர் அறிஞர்கள். சிவனடியார்களோ வாமதேவம் என்கின்ற மூர்த்தம் நாக்கு, குதம், ரசம் அதாவது ருச்சி மற்றும் ஜல தத்துவத்தின் தனி அதிகாரி என்கின்றனர். சத்யோஜானம் என்கிற மூர்த்தம் குதம் அதாவது உபஸ்தம் வாசனை பூமி தத்துவத்தின் தலைவன். சிவபரம்பொருளின் இவ்வைந்து மூர்த்தங்களும் நன்மைக்கே காரணமானவை. நலம் வேண்டுவோர் இவற்றைத்தான் ஆதரவோடு ஈடுபாட்டோடு வணங்கி தொழ வேண்டும். இவ்வுலகமே சிவபிரானின் 7 மூர்த்தங்களாலே தான் அக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு நூலில் மணிகள் கொடுக்கப்பட்டுள்ளவோ அவ்வாறேதான். சர்வர், பவர், ருத்ரர், உக்ரர், பீமர், பசுபதி, ஈசானர், மகாதேவர் இவ்வெட்டும் சிவத்தின் 8 மூர்த்திகள். இந்த 8 மூர்த்தங்களிலும் முறையே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், க்ஷேத்ரஜன், சூரியன், சந்திரன் ஆகிய 8 நிலை கொண்டுள்ளன. இதில் பூமிமயமான மூர்த்தி சராசரங்கள் அடங்கிய உலகை தாங்குகிறது. இவற்றின் அதிர்ஷ்டான தேவதை சர்வர் எனப்படுகிறார். இது சாஸ்திரங்களின் முடிவு. அவரது நீர்மயமான மூர்த்தி உலகிற்கு உயிரளிக்கும் தண்ணீராக உள்ளது. நீர் பகவானின் பவர் என்பவரது மூர்த்தி. ஆகவேதான் இதை பாவி என்பர். சிவனாரது ஒளி வடிவமான மூர்த்தியான ருத்ரமூர்த்தி உலகின் உள்ளும் புறமும் வியாபித்துள்ளது. இந்த கோரமான மூர்த்தி என்பதால் இதை ரௌத்ரி என்கின்றனர். சிவனார் வாயுவாக காற்றாக இருந்து உலகை இயக்குகிறார். மேலும் பிராணவாயுவாக இருந்து தாங்கி போஷிக்கிறார். இக்காற்று மூர்த்தமே உக்ர ஆவார். ஆகவே இதை ஔக்ரி அதாவது உக்ரத்தின் தன்மையான வெம்மை என்கிறார்கள். பீமர் என்கிற மூர்த்தம் ஆகாயமானது. அனைத்துக்கும் பறந்து வேந்து விண்வெளியாக இருந்து இடமளிக்கிறது. மற்ற பெரும் பூதங்களை தனித்தனியாக பிரிக்கிறது. இதை பைமி மூர்த்தி என்பர். அனைத்து ஜீவராசிகளின் கண்களிலும் ஒரே மாதிரியாக விற்றிருந்து அனைத்து ஆன்மாக்களிலும் ஆன்ம தத்துவமாக விளங்குவதே பசுபதி என்கிற மூர்த்தம். இது பசுக்கள் போன்ற நமது பாசமான தலைகளை தகர்த்து எறிவு. சிவபிரானது ஈசான மூர்த்தியே சூரியன் என்கிற திருப்பெயரை தாங்கி உலகம் அனைத்திற்கும் ஒளியை தந்து விண்வெளியில் உலா வருபவர் ஆவார். மகாதேவர் என்கிற மூர்த்தமே சந்திரன் ஆகும். இவரது கிரணங்களான நிலவில் அமுதம் நிரம்பியுள்ளது. இவ்வமுதத்தால் உலகையே நினைக்கிறார். இம்மூர்த்தியை மகாதேவர் என்பர். இம்மூர்த்தியை சந்திரனது மூர்த்தியை மகாதேவர் என்பர். சிவபிரானது இந்த 8 மூர்த்தி சிவனானது உண்மை திருமேனியாகும். மற்ற அனைத்து மூர்த்தங்களிலும் இது வியாபித்துள்ளது. ஆகவே இந்த பிரபஞ்சமே சிவமூர்த்தியாகும். மரத்தின் அடிவேரில் நீர்விட்டால் அதுவே கிளைகளையும் தலைகளையும் வருஷிக்கச் செய்கிறதல்லவா? அதுபோலவே சிவபூஜையே அவரது திருமேனியாக உலகை திருமேனியாகிய உலகை போஷித்து காத்து அருள்கிறது. ஆகவே எல்லோருக்கும் அபயதானம் செய்தல் அதாவது பயமின்றி வாழ வழிவகுத்தல், அருளோடு கருணையோடு பழகுதல் அதாவது இன்சொல் கூறுதல், நம்மால் முடிந்த உதவி புரிதல் இம்மூன்றுமே சிவாராதனையாகும். பயமின்றி வாழ வழிவகுத்தல், அருளோடு கருணையோடு பழகுதல் அதாவது இன்சொல் கூறுதல், நம்மால் முடிந்த உதவி செய்தல் இம்மூன்றுமே சிவ ஆராதனையாகும். இவ்வுலகில் குழந்தை, பேரக்குழந்தை முதலியவர்களை மகிழ்ச்சி கொள்ளச் செய்தால் அக்குழந்தைகளின் தாய் தந்தையரும் தாத்தா பாட்டியும் மகிழ்கின்றனர் அல்லவா? அதே போலத்தான் மக்கள் சேவை மகேசனது சேவையாகிறது. உலகில் உள்ள எவருக்காவது ஒருவருக்கு எந்த ஜீவராசிகளுக்காவது தண்டனை தருவதானால் அதன் வாயிலாக சிவபிரானது 8 மூர்த்திகளுக்கும் தண்டனை தருவதாகத்தான் அர்த்தம். அது சிவாபச்சாரம் செய்ததாகத்தான் ஆகும். ஆகவே இப்பிரபஞ்சத்தை தன் 8 மூர்த்தங்களினாலேயே காத்து அருள்பவரான சிவபிரான் நீ நித்தமும் வணங்கி போற்றுவாயாக. பிரபஞ்சத்தை தன் எண்மகை மூர்த்தங்களினாலே காத்து அருள்பவரான சிவபிரானை நீ நித்தமும் வணங்கி போற்றுவாயாக. ஏனெனில் அவர்தான் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும்.